ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்தது திருவதிகை வீரட்டானத்துக்கு போக நினைக்கிறார் சுவாமி. வயசு என்ன? 70ஆ 80ஆ? 12 வயசு 13 வயசு? ஆமா, உலகமறியாத வயசு அது. திருவதிகை வீரட்டானத்துக்கு போக நினைக்கிறார். திருவதிகை வீரட்டானத்துக்கு எல்லை வரலையும் போயிட்டார். அந்த பேரறிவுல ஒரு சரித்திர நினைப்புக்கு வருதவருக்கு. சுந்தரர் வாழ்ந்தது 9வது நூற்றாண்டு, திருநாவுக்கரசர் வாழ்ந்தது 7வது நூற்றாண்டு. 200 ஆண்டுகளுக்கு அப்புறமா இவர் வர்றார். தமிழ்நாட்டினுடைய வரலாறு எப்படி தெரிஞ்சுக்கிறார் பாருங்க. தெரிஞ்சுக்கிறாரோ சிவன் உணர்த்தினானோ யாம் அறியோ. ஆமா, திருநாவுக்கரசர் கைத்தொண்டு செய்த இடம் திருவதிகை வீரட்டம். கையில இருந்து உழவாரப்படைய வச்சுக்கிட்டு தெருவெல்லாம் செதுக்கி அங்க இருக்கிற கல்லு முள்ளெல்லாம் தன்னுடைய கைனால பொறுக்கி எட்ட எரிந்தார் என்பது வரலாறு. இந்த வரலாறு இவருக்கு எப்படி தெரிஞ்சது? தெய்வ சேக்கிழார் புராணம் வந்தது 12வது நூற்றாண்டுல அல்லவா? 12வது நூற்றாண்டுல வந்ததே நாம படிச்சு நாம தெரிஞ்சுக்க முடியலையே. 13 வயசு பையன் இந்த வரலாறு எப்படி தெரியுது? படித்திருக்க மாட்டார், சிவன் உணர்த்தி இருப்பான். ஆமா, அதுதான் உண்மை. திருநாவுக்கரசர் பெரியவர், 7வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர், சிவத்தொண்டே பெருந்தொண்டுன்னு இருந்தவர். அவரும் அவருடைய தமக்கையாரும் கூட அப்படி இருக்க முடியுமா? முடியவே முடியாது, யாருக்கும் கிடைக்காது. அந்த பெருமான் கைத்தொண்டு செய்த இடமாச்சே, இத நான் காலால மெரிக்கலாமா அப்படின்னு எண்ணினார். என்ன பண்ணினார்? எட்டேர்ந்து பார்த்தார், கோபுரம் தெரிஞ்சது. கோபுர தரிசனம் பாப விமோசனம். நமது சாத்திரம் சொல்லுகிறது, கோயிலை கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டது போல என்று சொல்லுகிறது. சிவனடியாரை கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டது போல, கோயிலை வெளியிலிருந்து பார்த்து கும்பிட்டாலும் சிவனை கும்பிட்டது போல என்று சொல்லுகிறது அல்லவா? அதனால எட்ட இருந்தபடியே இந்த கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அந்த ஊருக்கு வெளியில ஒரு மடம் இருந்திருக்கிறது, அதுக்கு பேரு சித்தவட மடம் என்று குறிப்பிடுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். ஆமா, அந்த காலத்துல மடங்கு சத்திரம் களி என்ற பெயரோடு தர்மஸ்தாபனம் இருந்தது உண்டு. அதுல போனால் வழிப்போக்கர்கள், சிவனடியார்கள், வாழ்க்கையில வாழ முடியாதவர்கள் இவர்கள்லாம் சோறு போடுவான், தங்கறதுக்கு இடமும் கொடுப்பான், எல்லா வசதியும் உண்டு. எல்லா வசதியும் இருக்கிறவன் அங்க போக மாட்டான். ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு சத்திரம் கட்டினால் வசதி உடையவன் போய் தங்கி விடுவான், வசதி இல்லாதவனுக்கு அங்க இடம் இருக்காது அல்லவா? ஆமா, நிச்சயமா. அந்த மடத்துக்கு போனார். ஆனா அவர் சாப்பிட்டாருன்னு சொல்லல, எத்தனையோ இடத்துல உணவு அருந்தினார்கள் என்று சொல்லுகிற தெய்வ சேக்கிழார் பெருமான் சாப்பிட்டாருன்னு சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். தவறும் இருக்கலாம். இரவு வேளை ஆனதுனாலே தூக்கம் வருகிறது. இவர் படுக்கிறதுக்கு நினைச்சார். அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் எல்லாம் கிடையாது அல்லவா? எனக்கு தெரிஞ்சே தெரியாதே, 1935 நான் மாயூரத்துக்கு வந்தேன். இந்த எலக்ட்ரேட் அப்பதான் நான் பார்த்தேன். எங்க அப்பாவை கேட்டேன், இது என்னப்பா லைட்டு இப்படி எரியுது அப்படி கேட்டேன். இதுக்கு பேரு எலக்ட்ரேட்னு பேருடா. அப்பதான் எங்க ஊர் பக்கம்லாம் இந்த எலக்ட்ரேட் வரல. எந்த பக்கம்? திருவாரூர் நன்னிலம் பக்கம்லாம் வரல, மாயவரத்தோட இருந்து விட்டது. நீ பட்டி தொட்டி எல்லாம் போயிடுது இன்னைக்கு இல்லையா? ஆமா. ஆனதுனால கிரோசின் லைட்டு கூட கிடையாது இல்லையா? ஆமா. எண்ணெய் விளக்கு தான், எண்ணெய் விளக்கு தான். அந்த விளக்கு இருந்திருக்கு, இவர் ஒரு பக்கமா படுத்திருந்திருக்கிறார். இவர் கூட வந்த அடியார்கள் தான் அவங்களும் படுத்திருந்திருக்கிறாங்க. சிவன் நினைத்தான், கைலாயத்திலிருந்து நாம அனுப்பிச்சோம் இவனை, சிவாச்சாரியார் வீட்டுல பிறந்தான், அரசர் குலத்துல வளர்ந்தான், திருமணம் செய்துக்க போனான், அவன் திருமணத்தை நான் தடுத்து விட்டேன், அவனை ஒழுங்கான நெறியில செலுத்த வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு நினைச்சான். எப்படி நினைக்கிறான் பாத்தீங்களா அவன்? ஆமா, ஒரு விஷயம் சொல்றேன். நான் மடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அருணந்தி தம்பரான்னு ஒருவர் இருந்தார் அந்த மடத்துல, தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடுடையவர். அவரளவுக்கு தேவார ஈடுபாடு யாருக்கும் கிடையாது. லட்சக்கணக்கில் ட்ரஸ்ட் பண்ணிருக்கார் அவர், அந்த அருணந்தி தம்பரான். அது இப்ப ஆக்டில் இருக்கா அப்படின்னு கேட்டா, அவருக்கு பின்னால வந்தவர்கள் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எடுப்பார் கைப்பிள்ளையாக நடக்கிறது அவ்வளவுதான், அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. பின்னால வந்தவர்கள் அதை டெவலப் பண்ணல என்பதுதான் என்னுடைய திண்ணமான எண்ணம். ஆமா, காரணம் என்ன? அருணந்தி தம்பிரானுக்கு தேவாரத்தில் இருந்த எண்ணம் இவர்களுக்கு இல்லாம போச்சு இல்லையா? இந்த தமிழ்நாடு செய்த பாபமா அல்லது சைவன் செய்த பாபமா? விட்டுடுவோம். எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு ஓஞ்சி போனேன். ஆமா, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணினார்? என்ன தேவாரம் படிக்க சொன்னார்? படிக்க முடியாது போய்யான்னு சொன்னேன். அவரை நான் பலகாலம் இங்கே சொன்னது, தேவாரம் படுறா கோபாலு, நல்லா பாடுறடா, நீ நல்ல சாரீரம்டா, தேவாரம் பாடுறா. கெஞ்சினார் என்ன? என்னுடைய தகப்பன் கூட கெஞ்சல. ஆமா, கடைசியாக ஒரு நாள் நான் தேவாரம் படிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. நான் ஒத்துக்கிட்ட நாள் 2/7/1942 சாரட்டு 6 மணிக்கு. அந்த மகான் இப்படி உட்கார்ந்திருந்தவர் எந்திரிச்சு குதிச்சார். ஹஹா, நம்ம கோபால் தேவாரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டான். அவருக்கு தெரியும் பின்னால அவன் தேவாரம் நன்றா பாடுவான்னு இல்லையா? அந்த பேரறிவு அவருக்கு இருந்திருக்கு. தேவாரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், 10 வருஷம் படிச்சு முடிஞ்சு போச்சு. வெளியில எல்லாம் போய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். சின்ன பிள்ளையில கொஞ்சம் ஊதாரித்தனம், யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவேன், கையில வந்ததை செலவு பண்ணி விடுவேன், பிற்காலத்துல எனக்குன்னு நான் எடுத்து வைக்கிறது இல்ல, திருமணமும் செய்து கொள்ளல. அப்போ இந்த நிலையில நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஒரு நாள் கூப்பிட்டார் அவர், கோபாலு, எனக்கு கோபாலன்னு ஒரு பேர் உண்டு, வீட்டு பேர், வெளியில எல்லாம் போய் சம்பாதிக்கிறியா அப்படின்னு கேட்டார். காசு வருதா? ஏதோ வருது. என்ன பண்ற? ஏதோ நண்பர்கள் கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவேன், ஏதோ செலவு வர்றதும் செலவு பண்ணி விடுவேன் அப்படின்னு சொன்னேன். வர்றத செலவு பண்ணி விடுவியா? வர்ற காசை செலவு பண்ணி விட்டீங்கன்னா நீ திருமணமும் செய்து கொள்ள மாட்டேன்னு இருக்கிற, உன்னுடைய பிற்காலத்துல நீ கிழவனா போனதுக்கு அப்புறமா உனக்கு பாட முடியாது. அப்ப உனக்கு எவன் காசு கொடுத்து உதவுவான்? அடுத்தவன் கொடுப்பானா தெரியுமா உனக்கு? அடுத்தவன் கொடுப்பான்னு உனக்கு தெரியுமா? வீணா கெட்டு போற. நீ சம்பாதிக்கிற காசுல பாதுல பாது பணத்தை பேங்க்ல போட்டு வை. நீ பாட முடியாத போது, வயதான போது நீ படுத்திருந்தீன்னா அந்த பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணிக்கலாம். அந்த பணத்தை வேற யாரும் வாங்குவதற்கு உரிமை இல்லைன்னா அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம அரசாங்கத்துல சேரட்டும். அவர் எவனாவது நம்ம அரசாங்கம் சொல்றானா இன்னைக்கு இந்தியாவில இருக்கிறவன்? ஆமா, நம்ம அரசாங்கத்தில் சேரட்டும் தான் சொன்னார். அதுக்கப்புறமா தான் வர்ற பணத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்ச என்ன அந்த நல்வழிப்படுத்தினார். அவர் அருள் வழியிலையும் நல்வழிப்படுத்தினார், பொருள் வழியிலையும் நல்வழிப்படுத்தினார். அத போலத்தான் சுந்தரருடைய திருமணத்தை நிறுத்தி விட்டான் சிவன், தவனறிய கேட்டான் கொடுத்து விட்டார். இதோடு அவனை விட்டா போராது, அவனை நல்லா தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு எண்ணினான். எண்ணில தப்பு ஒண்ணும் தெரியலையே இல்லையா? ஆமா, இவரே தஞ்சம்னு வந்து சேர்ந்துட்டான். அவரை தூய்மைப்படுத்த வேண்டியது, ஒழுங்குபடுத்த வேண்டியது சிவனுக்கு வந்து சேர்ந்தது. என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சார். திருவதிக வீரட்டத்துல வந்து படுத்து தூங்குறான், நம்ம திருவடி அவன் தலைமையில சூட்டி அவனை தூய்மைப்படுத்தி விடுவோம் அப்படின்னு எண்ணினார். ஆனால் சுந்தரர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய திருவடியை என் தலைமையில நீ சூட்டுவாயா என்று ஏங்கி கிடந்தேன் நான் அப்படிங்கிற தேவாரத்துல முடியுமா? அந்த வயசாகுது முடியுமா? 13 வயசு 14 வயசுல ஒருத்தர் நினைக்கிற நினைப்பா இது? நினைத்தேன் என்று சொல்லுகிறார் அவர். அதுவும் ஒரே இடத்துலதான் சொல்றார், 10 பாட்டிலையும் ஒரு இடத்துலதான் சொல்றார் அல்லவா? ஆமா, படுத்து தூங்கினார் சிவன். கிழவேதியர் வடிவத்துல வந்து இவருக்கு தலைக்கு நேர படுத்தான். திருமால் தேடிய திருவடி, எண்ணில்லாத ஆண்டு திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடி அது அல்லவா? ஆமா, எத்தனையோ யுகாந்திரம் தேடினான் திருமால், கிடைக்கல. அந்த திருவடிய அவர் தலைமையில சூட்டினார். கிடைக்குமா? கிடைக்குமா? விழித்து கொண்டார் சுந்தரர். யோ, யாரியா உதைக்கிறது அப்படின்னு கேட்டார். இருட்டு வந்த கிழவன் சொன்னா, வயசாயிட்டுதுப்பா, தெரியாமல் காலை நீட்டி விட்டேன். சுந்தரர் பார்த்தார், அந்த இருட்டிலேயும் அந்த வயசுலேயும் வயசானவனா? ஐயோ பாவம் கிழவன், இவன் கிடக்கா, சரி நீ இங்கேயே படுத்துக்கப்பா அப்படின்ட்டு அந்தாண்ட போய் படுத்தார். பார்த்தான் இவன், சரியா அவன் தலையில திருவடிய சூட்டினமா இல்லையா அப்படின்னு ஒரு நினைப்பு வந்தது அவனுக்கு. யாருக்கு? பரம்பொருளுக்கு. எந்திரிச்சு போய் மறுபடியும் அங்க போய் படுத்தான். அங்க போய் படுத்து மறுபடியும் ஒரு தடவை அவன் தலையில தன்னுடைய திருவடியை சூட்டினான். அங்க படுத்த அங்க உதைக்கிற, இங்க படுத்த இங்க உதைக்கிற, நீ யார்? ஏப்பா என்ன தெரியல உனக்கு? என்ன தெரியலையா? என்ன தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டு மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா தான், ஐயோ கடவுளே, நீதான் வந்தனையா? நீதான் வந்தனையா? நீ வரணுமா? நீ வரணுமா? என்ன என்ன தூய்மைப்படுத்த நீ வந்தியா அப்படின்னு நினைச்சு ஒரு பதியும் சொல்றார். தம்மானை அறியாத சாதியார் உளரே, உன்னை தெரியாதவன் உண்டா? ஈ எறும்பெல்லாம் உன்னை தெரியுமே, கல்லினுள் தேரைக்கும் கருப்ப உயிருக்கும் காப்பாத்துகிறவன் அல்லவா நீ? உன்னை தெரியாத உயிர் உண்டா? இதைத்தான் சம்பந்தரும் சொன்னார், உன்னை பூவால அர்ச்சிக்காத உயிர் யாராவது உண்டா அப்படின்னு சம்பந்தர். அதே மாதிரி இவர் கேட்கிறார், தம்மானை அறியாத சாதியார் உளரே, கடைமேற்குள் பிறையானே விடைமேற்குள் விகிதன், கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானே விடையானே, கரை கொண்ட கண்டத்து எம்மான் தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயே. சொல் எப்படி வருது பாருங்க. ஒரு இடத்துலதான் அவர் சொல்லி இருந்தாலும் ஒப்பற்ற சொல். ஆமா, இந்த பதியத்திலே ஒரு இடத்துல சொல்றார் அவர், எம்மாந்தம் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவில்லா நாயேன். என்னைக்காவது என் வாயினால என்னை நாயேன்னு நான் சொல்லிட்டு இருப்பனா? சொல்லிட்டு இருப்பனா? யாராவது ஒருத்தர் இந்த நாய் சொல்லுச்சுன்னு சொல்லியிருப்பீங்களா? இந்த வார்த்தையை உபயோகப்படுத்திருப்பீங்களா? நீங்க இறைவனுடைய பேர் அருளை நினைக்கும் பொழுது நாம் நாய்க்கும் கீழாக, நாயேனையும் எங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவிந்தி ஆண்டு கொண்டாய் என்று சொல்லுவார் அபிராமிப்பட்டர் கூட. ஆமா, பெரியவர்கள் பூரா அப்படித்தான் சொல்லிக் கொண்டார்கள். அறிவில்லா நாயேன், எம்மானை எரிக்கடியில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. உன்னை யாருன்னு நான் கேட்டேனே, இந்த இகழ்ந்த சொல் நான் சொல்லிவிட்டேனே. பத்து பாட்டிலையும் சொல்றார் அதை, ஒரு இடத்துல சொன்னவர் பத்து பாட்டிலையும் சொல்றார். ஆமா அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். அப்படியே திருநாவுக்கரசர் சிவனால் ஆட்கொள்ள பெற்றவர், அது நமக்கு கதை தெரியும் தானே. நேர திரு சக்தி முற்றம்னு ஒரு ஊருக்கு போனார். சிவனை சக்தி பூஜை பண்ணி முத்தம் கொடுத்தால் அதுக்கு பேரு சக்தி முற்றம்னு பேர். கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்க போய் சிவனை கேட்டாரு, யமன் வருவான், நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? யமன் வருவாங்கிற நினைப்பு நமக்கு இருக்கா? இருந்தா நாம இப்படி ஒரு பாபத்தை பண்ணுவோமா? பொய் சொல்லுவோமா? திருடுவோமா? அத சொன்னார், பாபம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டு ஓடி போவான் அப்படின்னு சொன்னான் ஒரு சித்தர் அல்லவா. ஆமா, அந்த நினைப்பு நமக்கு இருக்கா? இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்கிற தப முனிவர்கள் சொல்லுகிறவனுக்கு கூட அந்த எண்ணம் இல்லையே. கொண்டாட்டி பிள்ளையே கதின்னு இருக்கிற நமக்கு எப்படி வரும், எப்படி வர முடியும் அல்லவா? தவசேட்டர் வேடம் போட்டுக் கொண்டு இருப்பவனுக்கே அந்த எண்ணம் இல்லையே. அவர் கேட்கிறார், கோவாய் முழுகி அடுதிரர் கூட்டம் குமைப்பதன் முன் அவன் வந்து என்னுடைய வீட்டை என்னுடைய கூட்டை குலைத்து விட்டு போய்விடுவான். இந்த உடம்பிலிருந்து இந்த உயிர் தனியே தனியே போயிடும். உடம்பு வேறு உயிர் வேறாக செய்வதனால தான் அவனுக்கு கூற்றுவன்னு பேர். கூறாக்கி விடுவான், இது வேற அது வேற கூற்றாக்கி விடுவான். ஆமா, இந்த உயிர் போயிடும், இந்த கட்டை கீழே கடைஞ்சு போடும். அதத்தான் பட்டினத்தடிகள் சொன்னாரு, நாய் தின்னால் என்ன, நரி தின்னால் என்ன, நெருப்பு தின்னால் என்ன, மண்ணு தின்னால் என்ன, தலைவனாகிய உயிர் போய்விட்டது, உயிருக்குத்தான் மதிப்பு இல்லையா அப்படின்னு அழுதாரு. நாம அழுத ரெடியா இருக்கமா? இல்ல. அதத்தான் அவர் சொல்றாரு, கோவாய் முடுகி அடுதிரர் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என் தலைமையில் பொறித்து வை. அப்படி என்ன வேண்டாம் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீன்னா போக விடின் மூவா முழுப்படி மூடும் கண்டாய். தெரியுமா உனக்கு படி வந்து சேரும். ஆமா, என்னை விட்டுடாத, உன்னுடைய திருவடியை என் மேல் சூட்டு அப்படின்னு கேட்டார். இன்னொரு பாட்டு, வெம்மை நமந்தமர் மிக்கு விரவி இழுப்பதன் முன் இம்மை உண்டாள் என் நெஞ்சத்து எழுதி வை. இங்கு இகழில் அம்மை அடியேற்கு அருணுது என்பது இங்கு யார் அறிவார், யாருக்கு தெரியும்? செம்மை தரு சத்தியமுஷ்டத்து உரையின் சிவக்குழந்தை. பாட்டா பாடி பார்க்கலாம். அவ்வளவு இசைப்பாட்டா வந்தது. ஆமா, சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி திருக்குறள் இசைப்பாட்டா வல்ல, சொல்ல போன திவ்ய பிரபந்தம் கூட. திவ்ய பிரபந்தத்தை முன்னெல்லாம் பாடுறது கிடையாது, ஏதோ கொஞ்சம் அந்த பெருமாள் கோயில்ல கொஞ்சோண்டு பாடுவாங்க. தேவாரம் அளவுக்கு அதுல வல்ல இல்லையா? ஆமா, தேவாரம் இசைப்பாடலாகவே வந்தது. அடுதிரக் கூட்டம் குமைப்பதம்மோ பூவார் அடிச்சுவடு என் மேற்பொறித்துவை. இவர் கேட்கிறார், இவர் கேட்காம படுத்து தூங்கினார். ஆனா என்ன சொல்றாரு, உன் திருவடியை என் தலையில சூட்டுவா என்று ஏங்கி கிடந்தேன்னு சொல்றார். படுத்து தூங்கினார் சுந்தரருக்கு தானே போய் அந்த திருவடி கிடைச்சது. பாத்தீங்களா எவ்வளவு எளிமை, எவ்வளவு அருமை அல்லவா? ஆமா, எண்ணி பார்க்கணும். பூவார் அடிச்சுவடு என் மேற்பொறித்துவை போக விடில் பூவா முழுப்படி மூடுங்கண்டாய் உடம்பு தடர்க்கை தேவை திரு சக்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே 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 தம்மை நமந்தமர் விற்று நிலவி இழுப்பதன் முன் இம்மை உண்டால் நெஞ்சத்து எழுதுவை அம்மை அடியேற்க அருணுது என்பது இங்கு ஆறறிவர் செம்மை தரும் சக்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே தம்மை நமந்த மலர்மிக்கு பிறவி எடுப்பதன் இம்மை உண்டால் நெஞ்சத்தெழுதி வைத்து அம்மை அடியேற்கு அருணுதி என்பதெங்காரறிவர் செம்மை தரும் சக்தி முற்றத்து குறையும் சிவக்கொழுந்தே 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 என்பது பாட்டு. இதை கேட்டாரா சக்தி மூற்றத்தில் இருக்கிற சிவன் என்ன சொன்னா, திருநாவுக்கரசரே உமக்கு திருவடி சூட்ட வேண்டும் என்று நீர் விண்ணப்பம் செய்து கொண்டீர். நல்லூர் என்ற கஷேத்திரத்துக்கு வாழ்த்தார். பக்கத்துல நல்லூர்னு ஒரு ஊர், அங்க வர சொல்லிட்டார். சுந்தரர் இங்க படுத்து தூங்கினார், அவருக்கு சூட்டினாரு திருமால் தேள் நான் கிடைக்கல. இவர் கேட்டாரு, இவர் அந்த ஊருக்கு வாழ்த்தார். அதனால சுந்தரர் பெரியவர் அப்பர் சின்னவர் நான் சொல்லிவிட்டேன் என்று நீங்க எண்ணி விடாதீர்கள். ஆமாம், அப்பரை நினைச்சு உருகிறார் சுந்தரர். ஆமாம், திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை என்ற அடியார்க்கும் அடியேன்னு சொன்னார். திருநாவுக்கரசருக்கு அடியேன்னு சொல்லல, திருநாவுக்கரசருடைய அடியாருக்கு அடியேன்னுட்டார். அதனால அதுல அடிபட்டு போகுது என்பதையும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள்.